7.4 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலையில்.
விவசாயி விவசாயி
வணக்கம் நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது காய்கறி பயிர்களில் ஒட்டுக்கட்டுதல் பற்றிய தகவல்களை. இந்நிகழ்ச்சியில் உரையாற்றுவதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள காய்கறி பயிர்கள் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வரும் முனைவர் பிரணீதா அவர்கள். அவர்கள் இந்நிகழ்ச்சியில் காய்கறி பயிர்களில் ஒட்டுக்கட்டுதல் தொழில்நுட்பம் பற்றி இந்நிகழ்ச்சியில் உங்களுடன் உரையாற்றுகிறார். வாங்க கேட்டு அறிந்து கொள்வோம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து காய்கறி பயிர்களில் ஒட்டுக்கட் தொழில்நுட்பத்தை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இந்த காய்கறி பயிர்களோட தேவையானது மக்கள் தொகை பெருக்கத்துக்கு தகுந்த மாதிரி நாளுக்கு நாள் வந்து அதோட தேவையை அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது. அதாவது மக்கள் தொகை பெருக்கம் மட்டும் ஒரு காரணம் இல்லாமல் தொழிற்சாலைகளின் பெருக்கம், நகரமயமாதல், கிராமங்களில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் எல்லாமே அதோட அளவு குறைஞ்சிட்டு வருது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள்னால இந்த காய்கறியோட உற்பத்தியும் குறைஞ்சிட்டே வருது. ஆனால் காய்கறிகளோட தேவையானது அதிகரிச்சுக்கிட்டே வருது. நம்ம ஒட்டு கட்டுறது அப்படின்னு பார்த்தோம்னா பல்லாண்டு வளரக்கூடிய பழமரங்கள் அந்த மாதிரி பெரிய பெரிய மர வகைகளில் தான் ஒட்டு கட்டி தயாரிக்கிறத வந்து பார்த்துருப்போம். ஒட்டுச்செடிகளை தயாரித்து ஒட்டு பழங்களை உருவாக்குவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி காய்கறிகள்லேயும் நம்ம வந்து ஒட்டு செடிகளை தயாரித்து அந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்ம அதிக லாபம் பெறலாம். அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ காய்கறி பயிர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அதை சாகுபடி செய்கிறதுக்கு அந்த உகந்த பட்டத்தை நம்ம வந்து தவிர்த்து பயிர் பண்ணோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து அதிகமான மகசூலும் கிடைக்காது, சரியான அளவில் வளர்ச்சியும் இருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து சாதாரணமாக பயிர் பண்ணி நல்லா அதிக மகசூல் எடுக்கணும், அதாவது நமக்கு குளிர்காலம் கொடைக்காலம் அப்படின்னு எல்லா பருவத்திலையும் நமக்கு வந்து காய்கறிகள் வந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒட்டு காய்கறியை நம்ம தயாரித்து பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு வருடம் முழுவதும் அந்த கிடைக்காத காய்கறிகளும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஒட்டு காய்கறிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த காய்கறிகள்லேருந்து அப்புறம் நமக்கு காய்கறிக்கு உள்ள தேவையும் நல்லபடியாக வந்து பூர்த்தி ஆகும். இப்போ இந்த ஒட்டு காய்கறிகளோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு ஒரே நிலத்தில் வந்து திரும்ப திரும்ப பயிர் செய்ய வேண்டியிருக்குது அந்த காய்கறிகளை. இவ்வாறு அந்த மாதிரி பயன் பண்ணோன்னா அதோட மண்ணோட உவர்தன்மை அப்புறம் வந்து மண்ணோட காரத்தன்மை போன்றவை எல்லாமே வந்து அதிகரிச்சுட்டு வருது. அதோட மண்ணில் வந்து நூற்புழு தாக்குதல் போன்றவை வந்து மண் மூலமா பரவக்கூடிய நோய்கள் எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே வரும். இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணணும், ஒட்டு கட்டுறது அப்படின்னாலே இரண்டு வகையான வெவ்வேறு செடிகளை வந்து ஒன்னா இணைச்சுதான் வளர்க்க போறோம். அதாவது பூமியில வேர்க்குச்சியா வளரக்கூடியது வந்து நல்ல எதிர்ப்பு தன்மை உள்ள ஒரு ரகமாகவும், நமக்கு மேலே வந்து நமக்கு என்ன காய்கறி வேணுமோ அந்த முடிஞ்சளவு அதே குடும்பத்தை பொதுவாக தக்காளியோ கத்திரியோ இல்லை இந்த வெண்டையோ அல்லது பூசணி குடும்பமோ அதுக்கு உரிய செடிகள் வந்து அந்தந்த குடும்பத்திலேயே அந்தந்த காய்கறிக்கு உரிய வேர்க்குச்சிகள் அதுக்கு சரியானது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி எடுத்து ஒட்டு கட்டுறதுக்கு உண்டான ஆராய்ச்சிகள்லாம் இங்கே தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு. இந்த மாதிரி மேற்கொள்ளப்பட்டு அந்த காய்கறிக்கு உரிய வேர்க்குச்சிகளை ஒட்டு கட்டுறதுக்கு உண்டான சரியான வேர்க்குச்சிகளை வந்து கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அந்த ஒட்டு செடிகள் மூலமாக நம்ம எப்படி வந்து ஒட்டு கட்டி நம்ம பயன்பெறலாம், அதனால் நமக்கு என்னென்ன பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஒட்டு செடிகள் வந்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாக்கா நூற்புழு தாக்குதல், மண் வழி தோன்றக்கூடிய அந்த பூஞ்சன நோய், வாடல் நோய், பாக்டீரியல் நோய் போன்றவற்றுக்கெல்லாம் எதிர்ப்புத்தன்மை உள்ளதாக இருக்குது. அப்புறம் இந்த இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம திரும்ப திரும்ப காய்கறிகளை பயிர் பண்ணுறதுனால அதிகப்படியான ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை உபயோகப்படுத்துறது, பயிர் சுழற்சி முறையை வந்து நம்ம வந்து பின்பற்ற வேண்டி இருக்குது, அப்புறம் நோய் எதிர்ப்புத்தன்மை உள்ள ரகங்களை நம்ம வந்து பயன்படுத்துறது, இந்த மாதிரி வழிகள்லாம் நமக்கு இருந்த போதிலும் ஒட்டுச்செடிகளை நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா இந்த அதிகமான கெமிக்கல் உபயோகப்படுத்துறதோ இல்லை நமக்கு வந்து வேண்டாத அதன் மூலமே ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளோ மண்ணோட குணம் மாறுறதோ இது எல்லாமே நமக்கு வந்து சரி பண்ணப்படும். அப்புறம் மண் வழியில் தோன்றக்கூடிய புதிய நோய்க்காரணிகள் எல்லாம் உருவாகி அதற்கு வந்து எதிர்ப்பு தன்மையும் வந்து வளர்த்துக்கும். ஸோ அதற்கு வந்து பார்த்தோம்னா புதிய கெமிக்கலை வந்து அடிக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு நம்ம இந்த ஒட்டு காய்கறிகளை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த நூற்புழு கொல்லிகள் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னாக்க தொடர்ந்து அதோட குணமே மாறி அது வந்து எதிர்ப்பு தன்மை வளர்த்துக்கிட்டு திரும்பவும் திரும்பவும் வந்து செடிகளே அழிச்சுக்கிட்டே வரும். ஸோ இதற்கெல்லாம் எதிர்ப்பு தன்மை உள்ள நம்ம தரமான வேர்க்குச்சிகளை தேர்ந்தெடுத்து எந்த காய்கறி வேணுமோ அதற்குரிய குடும்பத்தில் உள்ள வேர்க்குச்சிகளை பார்த்து தேர்ந்தெடுத்து நம்ம ஒட்டு காய்கறியை தயாரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதிக காலத்திற்கு இந்த ஒட்டு காய்கறிகளை வளர்த்து நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த ஒட்டுக்கட்டுதல் அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் ஒரு பயிர் பெருக்க முறை தான். இந்த தொழில்நுட்பமானது பொதுவாக பழப்பயிர்களில் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் விதையே உருவாக்காத சில காய்கறிகள், சில பழங்கள், மேலும் வேறு வகையான பயிர்கள் வந்து பழங்காலத்திலிருந்தே பயன்படுத்தப்பட்டு தான் வந்துட்டுருக்குது. ஏன்னா இந்த தொழில்நுட்பம், அதாவது இந்தியாவில் வந்து இப்போ தான் ஒரு சமீப காலமாக தான் இந்த ப்ராப்ளமாக ஆகிக்கிட்டு வருது. முதன் முதல்ல வந்து இதை வந்து வணிக ரீதியாக நம்ம வந்து எப்போது இது வந்து தொழில்நுட்பம் பயன்படுத்த வந்தோன்னா கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்பே ஜப்பானில் தர்பூசணி செடியில் வந்து மஞ்சள் பூசணியை வேர் செடியாக வச்சு இது ரெண்டும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தது. இதை வச்சு இந்த தயாரித்து இந்த தர்பூசணி செடியை வந்து அதிக அளவில் இருந்து பயன்படுத்திட்டு வந்து இருந்திருக்கிறாங்க. இதனால் இந்த தர்பூசணியானது மண்வழி மூலமாக தோன்றக்கூடிய நோய் காரணிகளை எல்லாம் தவிர்த்து நல்லபடியாக வளர்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வணிக ரீதியாகவும் இதை வந்து சிறப்பாக பயன்படுத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதாவது இது வந்து இந்த தொழில்நுட்பம் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக நமக்கு வந்து பயன்பட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்கு. இப்போது கிட்டத்தட்ட இப்போ இந்த உலகத்தில் அதாவது விளைவிக்கப்படுகின்ற தர்பூசணி அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 50% தர்பூசணி மற்றும் வெள்ளரி இந்த ரெண்டு காய்கறிகளுமே வந்து இந்த ஒட்டுச்செடி மூலமாக தான் வந்து தயாராகிட்டு வருது. சீனாவில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20% இந்த மாதிரி தர்பூசணியும் வெள்ளரியும் வந்து அவங்க வளர்க்குறதுல ஒட்டுச்செடிகள் மூலமாக மட்டுமே அதை வணிக ரீதியாக பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த தொழில்நுட்பம் வந்து ஜப்பான், கொரியா, இதர ஆசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருது. இதில் முக்கியமாக பார்த்தோன்னா எந்தெந்த காய்கறி பயிர்களில் வந்து வணிக ரீதியாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தக்காளி, கத்தரி, மிளகாய், குடை மிளகாய், அப்புறம் பூசணி வகை காய்கறிகள் என்ன வெள்ளரி, தர்பூசணி, பாகல், அப்புறம் முலாம்பழம் போன்றவை எல்லாமே இந்த மண்வழி தோன்றக்கூடிய இந்த நோய் கிருமிகளால் அதிகமாக பாதிக்கப்பட்டுட்டு வருது. இந்த காய்கறிகளை எல்லாமே நம்ம ஒட்டுக்கட்டின செடியை பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த நோய்களையும் தவிர்த்து அதிகப்படியான மகசூலையும் பெற்று வந்து பயன்படலாம். இந்த ஒட்டுக்கட்டும் தொழில்நுட்பம் நான் சொன்னேன் ஒரு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை தான் வணிக ரீதியாக பயன்படுத்தப்பட்டு வருதுன்னு. ஆனால் சுமார் 1500 வருடத்தில் இருந்தே இந்த தொழில்நுட்பத்தை பற்றியே சீன நூல்கள்லாம் இதுக்குண்டான குறிப்புகள்லாம் வந்து எழுதிட்டு இருந்திருக்காங்க. அதாவது இப்படி இந்த மாதிரி ஒட்டு காய்கறிகள் வளர்க்கப்பட்டுட்டு வருது அப்படிங்கிறதுனா. மேலும் கிபி 300 ஆண்டு இந்த அரிஸ்டாட்டில், 200 ஆண்டில் வாழ்ந்த கொடுத்தியோ ஃப்ராஸ்ட்ரஸ் போன்றவர்கள் எல்லாமே இந்த ஒட்டுக்கட்டுதல் பற்றியெல்லாம் குறிப்புகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காய்கறிகள் வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தா 100 ஆண்டுகளாக தான் கொடிவகை காய்கறிகளில் ப்ராப்ளமாக பயன்படுத்தப்பட்டுட்டு வருது. இப்போ தற்போதைய நிலவரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆசிய கண்டத்திலே வந்து 1990 கிட்டத்தட்ட 60%, தென்கொரியா மற்றும் ஜப்பானில் வந்து 80% இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக காய்கறிகளை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. தற்போதைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 40 மில்லியன் அளவிற்கு ஒட்டுத்தக்காளி செடிகள் வட அமெரிக்காவிலிருந்து பசுமை குடில்கள் மூலமாக வணிக ரீதியாக பெயரிடப்பட்டு வருது. இந்த பூசணி குடும்பம் கொடி வகை பெயர்களும் இந்த ஒட்டுச்செடி உற்பத்தி செய்யப்பட்டு திறந்த வெளியில் அதிக அளவுகள் பயன்படுத்திட்டு வராங்க. 2014 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுக்கட்டும் தொழில்நுட்பம் அதில் வந்து உலகளாவிய அளவுக்கு கருத்தரங்கம் வந்து நடைபெற்று இந்த மாதிரி நம்ம பல்லாண்டு பயிர்களை மரப்பயிர்கள்லையும் மட்டும் இல்லாமல் காய்கறிகள் பயிரிடுறதுக்கும் நம்ம இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னா உலகம் முழுவதுமே இந்த ஒட்டுக்கட்டுதல் தொழில்நுட்பமானது பிரபலமானது. இப்போ இந்திய நிலவரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ராய்ப்பூர் மாநிலத்தில் ஒரு தனியார் நிறுவனமானது ஒட்டுக்கட்டுறதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணி அவங்களும் வந்து வணிக ரீதியாக நிறைய ஒட்டு காய்கறிகளை உற்பத்தி பண்ணி அவங்களோட சுற்று வட்டாரத்துலேயும் இந்தியாவின் பிற பகுதிகளுக்கும் வணிக ரீதியாக பயன்படுத்துக்கு அந்த ஒட்டு காய்கறி செடிகளை விற்பனைக்கு அனுப்பி இந்த தொழில்நுட்பத்தை வணிக ரீதியாக பண்ணிட்டு வராங்க. மேலும் நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்கள், உதாரணமாக மத்திய அரசு நிறுவனம்னா அகில இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம், அது வந்து பெங்களூரில் இருக்குது. அதை தவிர அப்புறம் காய்கறி பயிர்கள் துறை, அகில இந்திய காய்கறி பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் வாரணாசி, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீர் தாங்கி வளரக்கூடிய காய்கறிகள், அதாவது அதிகப்படியான மழை பெஞ்சதுனா கூட அந்த பகுதியில் வளரக்கூடிய காய்கறிகள் வந்து நீர்த்தேக்கத்தால் அழிந்து விடாமல் இருக்க அதை தாங்கி வளரக்கூடிய வேர்க்குச்சிகளை வச்சு ஒட்டுக்கட்டி நம்ம லாபம் பெறக்கூடிய அளவுக்கு உள்ள இந்த ஒட்டுக்கட்டு தொழில்நுட்பம் பதிரி அதற்கு உகந்த வேர்க்குச்சிகளையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2008 தொடங்கி 2016 வரைக்கும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு 16 வந்து நம்ம அதாவது கத்திரியில் வந்து ஒட்டு காய்கறி தொழில்நுட்பத்தை நம்ம கண்டுபிடிச்சி வணிக ரீதியாகவும் அதை வந்து ஒரு தொழில்நுட்பமாக வெளியிடப்பட்டிருக்கோம். கேரளாவில் உள்ள திருச்சூரில் பார்த்தோம்னா தேசிய தாவர மரபணு ஆராய்ச்சி நிலையம் அதோட கிளை நிறுவனம் இருக்குது. இங்கே வந்து இந்த இனிப்பு பாகல் செடி அப்படின்னு சொல்லக்கூடிய செடியை வந்து வேர் செடியாகவும் அப்புறம் வந்து பெண் செடியை வந்து அந்த பாகல் செடி அதை வந்து தண்டு குச்சியாகவும் வச்சு ஒட்டுக்கட்டப்பட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட 98% அளவுக்கு ஒட்டு தேர்ச்சி சதவீதம் பதிவு செஞ்சு பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ அகில இந்திய காய்கறி பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் வாரணாசியிலையும் இந்த தொழில்நுட்பமானது இன்னும் பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்ளப்பட்டுட்டு வராங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இந்த தொழில்நுட்பமானது கொஞ்சம் நோய்கள் மற்றும் பாக்டீரியல் வாடல் நோய் வேர்மூர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நூற்புழுக்கள் போன்றவற்றிற்கும் வெவ்வேறு விதமான வேர்க்குச்சிகளில் ஆராய்ச்சி மேற்கொண்டு நிறைய நல்ல அளவில் இந்த தொழில்நுட்பத்தை பிரபலப்படுத்திட்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ இந்த ஒட்டுச்செடியில் வந்து நமக்கு என்னென்ன வந்து நன்மைகள் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த உயிரி ஒட்டு ரகங்களை வந்து நம்ம வந்து ஏற்படுத்தி அந்த ஒடு அதாவது கலப்பின ரகங்களை வந்து தண்டு குச்சியை வச்சுட்டு நல்ல தாங்கி வளரக்கூடிய அதாவது பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு உள்ளது தவிர இந்த அதிகப்படியான நீர் அதிகப்படியான வெப்பம் அப்புறம் மண்ணில் ஏற்படக்கூடிய நோய்கள் பூச்சிகள் நூற்புழுக்கள் இதுக்கெல்லாம் எதிர்ப்பு உள்ள ரகங்களை வந்து நம்ம வேர்க்குச்சியாகவும் வச்சு ஒட்டுக்கட்டி எடுத்தோம் அப்படின்னாக்க அந்த ஒட்டுச்செடிகளில் வந்து பார்த்தோன்னா நோய் எதிர்ப்பு திறனானது தானே உருவாகிடும். அதனால் நமக்கு இந்த கெமிக்கல் மூலமாக நம்ம வந்து வேதிப்பொருட்களை மருந்துகளை நம்ம தெளித்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எதுவுமே வந்து நமக்கு வந்து அவசியம் இல்லை. இந்த கெமிக்கல் உபயோகம் வந்து பெருமளவில் இந்த குறைக்கப்பட்டு வருது. இந்த ஒட்டுக்கட்டுறது மூலம் நோய் எதிர்ப்பு திறன் வந்து செடிகளில் தூண்டப்படுது. அப்புறம் வளர்ச்சி ஊக்கிகள் அதிகப்படியாக அந்த ஒட்டு செடிகளை வந்து இருக்கும். அதன் மூலமாகவும் செடிகள் நல்ல திடகாத்திரமாக வளரும். வேர் செடியில் உள்ள இந்த புரதங்கள் ஒட்டு செடிகளுக்கும் செல்வதனால அதிகமான மகசூலானது கிடைக்குது. எனவே இந்த ஒட்டு செடியை நம்ம தயாரித்து அதிக அளவில் நன்மை பெற்று நம்ம வந்து பயன்படலாம். ஒட்டு செடியில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா ஒட்டு காய்கறிகளில் இந்த மாதிரி ஒட்டு செடிகள் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்தோம்னா நம்ம இந்த குறுகிய கால காய்கறி பயிர்கள் ஒரு 3-4 மாதத்தில் அதோட மகசூலை வந்து கொடுக்கறத வந்து நிறுத்திடும். இப்போ இந்த ஒட்டு காய்கறி செடிகளுக்குன்னா அதிக அளவில் வந்து மகசூல் கொடுக்கும். அதாவது 6 மாதங்கள் 8 மாதங்கள் 1 வருடம் அந்த மாதிரிலாம் நம்ம பராமரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகும். 1 ஆண்டு பயிராக கூட மலர்க்கலாம் அல்லது மருத்தாம்ப பயிர்னு சொல்லுவோம். அதோட மகசூல் குறையிற சமயத்தில் நம்ம அதை வந்து கவாத்தை செஞ்சு விட்டுட்டோம் அப்படின்னா அதற்கப்புறம் அதிலிருந்து புதிய கிளைகள் உருவாகி பூக்களும் காய்களும் அதிகப்படியாக நமக்கு வந்து கிடைக்கும். அதன் மூலயமா நம்ம புதுசாக விதையை வந்து போட்டு புது நாற்றுகளை உருவாக்கி புதுசாக காய்கறி விளைவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் ஒரு வருடத்திற்கு பார்த்தோன்னா 2 பருவத்திலையும் வந்து நமக்கு அதிகப்படியான மகசூல்லாம் கிடைக்கும். நம்ம ஒவ்வொரு காய்கறியும் அதில் வந்து எவ்வளோ மகசூல் வித்தியாசப்படுது எந்த மாதிரியான நம்ம வந்து அதிகமாக மகசூல் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ முதல்ல நம்ம வந்து பார்க்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா கத்திரியில் வந்து ஒட்டுக்கட்டுற செடி எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு. கத்திரியில் நம்ம மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கத்திரிக்கு வந்து ஏற்ற வேர்க்குச்சி அப்படின்னு பார்த்தோன்னாக்கா சுண்டைக்காய் செடி. அந்த சுண்டைக்காயிலையும் பல்வேறு ரகங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணினதில் சில வகையில் வந்து இந்த கசப்பு தன்மை இருக்கும், சில வகை வந்து ஒழுங்கா வளராமல் இருக்கும், காட்டு சுண்டைக்காய் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அந்த ரகங்களும் இல்லாமல் நல்ல ருசி இருக்கக்கூடிய வகையான ஒரு வகையை வந்து நாங்கள் ஆராய்ச்சிக்குன்னு கண்டுபிடிச்சி எடுத்து அதோட விதையிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய நம் செடிகளை வந்து வேர்க்குச்சியை நாங்கள் உபயோகப்படுத்தி ஒட்டு கட்டுறதுக்கு பயன்படுத்தினோம். அப்போ நம்ம பயன்படுத்தினப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஒட்டு செடியின் மூலமாக உருவாக்கப்பட்ட கத்திரியானது கசப்பு தன்மை இல்லாமல் இருந்ததோட நோய் எதிர்ப்பு திறன் இருந்தது. அப்புறம் அதிக காலத்துக்கு காய்கறிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தது, மகசூல் அதிகமாக இருந்தது, நூற்புழுக்கு எதிர்ப்பு தன்மை கொண்டே இருந்தது, எல்லா பருவத்திலையும் நல்லா வளர்ந்து இருந்தது. செடியானது வந்து ஒரு நல்ல திடகாத்திரம், அந்த தண்டு வந்து பார்த்தோன்னா ஒரு குறு மரம் போல ஒரு சின்ன செடியானது நல்ல திடகாத்திரம் மாத்திரமா இந்த வளர்ந்திருந்ததெல்லாம் கண்டறியப்பட்டது. எனவே அந்த சுண்டக்காய் செடியானது நல்ல தகுந்த வேர்க்குச்சியாக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கண்டறிஞ்சு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வணிக ரீதியாக நம்ம வந்து ஒட்டுக்கட்டுறதுக்கு உண்டான தொழில்நுட்பமாக வெளியிட்டோம். சரி, எப்படி நம்ம ஒட்டு கட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, முதல்ல வந்து இந்த சுண்டக்காய் செடியானது கொஞ்சம் விதை மூலமாக தான் வளர்ப்போம். அந்த விதையோட வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னாக்க கொஞ்சம் மெதுவாக தான் வளரும். எனவே சுண்டக்காயை வந்து நல்லா செடியிலே பழுத்திருக்கணும். அந்த மாதிரி சுண்டக்காய்களை தான் வந்து விதைக்க நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுலேருந்து விதைகளை எடுத்து நல்லா உலர வச்சுட்டு அதோட ஈரப்பதெல்லாம் நல்லா காய்ஞ்ச பின்னாடி நம்ம அந்த விதைகளை வந்து விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நம்ம விதைகளை வந்து அந்த மேட்டு பாத்தியை தயாரித்து நெடுப்பங்கான இடத்துலையும் வச்சு வளர்க்கலாம். அல்லது இந்த குழித்தொட்டு நாற்றங்கள்ல குழிகளில் போட்டும் நம்ம வந்து அந்த மாதிரி வளர்க்கலாம். இப்போ இந்த விதைகள் வந்து கிடைச்சதும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விதைகள் வந்து ஏற்கனவே இந்த நாற்றுக்களை ரொம்ப மெதுவாக தான் உருவாக்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த கத்தரி செடியை ஒட்டு கட்டுறதுக்கு நம்ம விதைக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, இது மெதுவாக வளர்றதுனால சுண்டக்காய் செடிகளை முதல் மாதத்தில் விதைச்சோம் அப்படின்னா ஒரு 30 நாட்கள் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழிச்சு கத்தரி செடியோட விதையை வந்து நம்ம வந்து லேட்டாக தான் இது பண்ணணும். அதாவது நம்ம விதைச்ச சுண்டக்காய் செடிக்கு ஒரு மாதம் இதாக இருக்கணும். அப்போ தான் வந்து அதோட தண்டு ஆனது கொஞ்சம் வேண்டிய பருமன் வந்து வளரும். அதாவது ஒட்டு கட்டுறதுக்கு வேண்டிய பருமன் ஒரு மாதத்தில் பார்த்தோம்னா ஒட்டு கட்டுறதுக்கு வேண்டிய அளவு பருமன் இருக்காது, 2 மாதம் ஆகி இருக்கணும். அப்போ 1 மாதம் ஆகிட்ட பின்னாடி நம்ம என்ன பண்ணோம், நமக்கு எந்த கத்திரியில் வந்து பார்த்தோம்னா பச்சை நிறம் இருக்குது, ஊதா நிறம் இருக்குது, வெள்ளை நிறம் இருக்குது, நீண்ட வடிவம், உருளை வடிவம், வெவ்வேறு வெடித்தல் இருக்குது, நமக்கு எந்த காய்கறியில் எந்த மாதிரி எது வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பயிர் பண்ணிக்கலாம். அதோட விதைகளை எடுத்து நம்ம ஒட்டு கட்டுறதுக்கு உண்டான செடிகளை நம்ம வந்து தயாரிச்சுக்கலாம். இந்த கத்திரி நாற்றையே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எப்போவுமே நம்ம எப்படி நாற்று விட்டு வளர்ப்போமோ அது மாதிரி இந்த நாற்றுக்களை வந்து உருவாக்கணும். எப்போன்னு பார்த்தோன்னா நமக்கு சுண்டக்காய் செடி வந்து 1 மாதம் வயதாக இருக்கணும். அப்போ அந்த கத்திரியை வந்து நம்ம நாற்றுக்களை உருவாக்கணும். அப்போது நமக்கு 2வது மாதம் முடிவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுண்டக்காய் செடி வந்து நல்லா வளர்ந்துருக்கும், கத்திரி செடிக்கு 1 மாதம் வயதாக இருக்கும். இந்த பருவத்தில் தான் வந்து நமக்கு கத்திரி செடியோட தண்டு பகுதியும் சுண்டக்காய் செடியோட தண்டு பகுதியும் ஒரே அளவு பருமனாக இருக்கும். இந்த சமயத்தில் இதோட தண்டு பகுதி ரெண்டும் ஒரே அளவு இருக்கிறதுனால நம்ம ஒட்டு கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சு நம்ம ஒட்டு கட்டி அதை வந்து ஒரே செடியாக உருவாக்கி பயன்படுத்தலாம். இப்போ ஒட்டு கட்டுற முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது தண்டு குச்சியானது நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 10-15 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இருக்கும். இதை வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் உயரத்துலேயும் வந்து வேர்க்குச்சியை அதோட மண்ணில் இருக்க மொதல் இது பண்ணலாம், அல்லது பாலித்தீன் ஒரு பையில் கூட நம்ம அதை வளர்த்தி எடுத்துட்டு 2 மாதம் ஆகிய நாற்றம் வந்து மேலே வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்கு வந்து மேல் பகுதியை அதாவது தண்டு பகுதியை வெட்டி எடுத்துடணும். அப்போ பார்த்தா வெறும் கீழே வேர்க்குச்சி மட்டும் இருக்கும். ஒட்டுக்கட்ட வேண்டிய நம்ம கத்திரி செடியை வந்து என்ன பண்ணணும், தண்டு பகுதி மேல் பகுதி மட்டும் வேர் பகுதியை விட்டுட்டு மேலே ஒரு 10 சென்டிமீட்டர் நீளத்துக்கு எடுத்துக்கணும். நேரம் அப்படி வெட்டி எடுத்துட்டு அதோட அடிப்பகுதி அதாவது தண்டின் அடிப்பகுதி நுனியில் வளரக்கூடிய பகுதியை விட்டுட்டு தண்டோட அடிப்பகுதியத்தில் வி வடிவத்தில் சாய்வாக வந்து வெட்டிடணும். நல்ல ஒரு கூர்மையாக உள்ள ஒரு பிளேடோ அல்லது கத்தியோ வச்சு வெட்டி எடுத்துடணும். இந்த வேர்க்குச்சியை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன பிளவு ஏற்படுத்தணும், அதாவது தண்டு உடையாத மாதிரி ஒரு சின்ன பிளவு, ஒரு 1 சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஒரு சின்ன பிளவு தண்டோட நடுப்பகுதியில் இப்படி கூர்மையாக ஒரு கீரி கூடு போட்டுட்டு இந்த தண்டு குச்சியை அதுக்குள்ளே சொருகி நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாலித்தீன் ஸ்ட்ரிப்ஸ்னு சொல்லுவோம், ஒரு நீண்ட பாலித்தீன் வச்சு சுற்றி கட்டிடணும். அப்படி இல்லைன்னா சிறிய நம்ம துணிக்காய் போடுறதுக்குலாம் உபயோகப்படுத்தக்கூடிய கிளிப்பு அப்படின்னு சொல்லுவோம், அந்த கிளிப்பை வந்து நம்ம அதில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டோம் அப்படின்னாக்க அந்த கிளிப்பு போய் அந்த தண்டு பகுதியை இறுக்கமாக பிடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இந்த பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தண்டு பகுதியும் வேர்க்குச்சியும் வந்து ஒன்றா இணைஞ்சி ஒரே செடியாக வந்து வளர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி இந்த கிளிப்பு போட்ட உடனே என்ன பண்ணணும், மேலே தண்டு பகுதியில் இருந்து வளர்ந்து மேல் குச்சா வளர்ற அந்த செடியானது அதில் உள்ள இலைகளை லேசாக நீக்கிட்டு நம்ம பேனாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் நீட்டமாக வந்து வரும். அதே போல் இந்த கடையில் வந்து விற்கிது அந்த மாதிரி குழல்களை வந்து நம்ம இந்த ஒட்டு செடிகளுக்கு ஒவ்வொன்றா தனியாக போட்டுட்டு வரணும். இது எதுக்காக போடுறோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அங்கே வந்து உஷ்ணம் உருவாகி அந்த அதாவது ஒட்டுக்கட்டப்பட்ட பகுதியில் சீக்கிரமாக வந்து கூடி ஒரே செடியை வளர்கிறதுக்கு வழிவகை செய்யும். ஸோ இதற்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பாலித்தீன் உரைகளை அது மேலே போடுறோம். போட்டு ஒரு வாரத்துக்கு இந்த நமக்கு வந்து வேர் பிடிக்கிறதுக்காக உள்ள கூடாரம் அந்த கூடாரத்தில் வந்து கொண்டு போய் இடம் வந்து வைக்கணும். அதுக்கு பேர் வந்து பார்த்தோம்னா பனிமூட்டை கூடாரம்னு சொல்லும், மிஸ் சேம்பர்னு சொல்லக்கூடிய கூடாரத்தில் வந்து நம்ம லைனாக அடுக்கி வச்சுட்டே வரணும். இதை வந்து ஒரு பாலித்தீன் பையில் தனித்தனி பைய செடிகளாகவும் வச்சுட்டு வரலாம், அல்லது குழித்தட்டு நாற்றங்கால்லையே வச்சு ஒவ்வொரு செடியாக நம்ம வந்து ஒட்டு கட்டி, ஒவ்வொரு குழிக்கும் ஒவ்வொரு செடி இருக்கிற மாதிரி ஒட்டு கட்டி எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த ஒட்டு பகுதியானது நல்லா கூடுறதுக்கு கொண்டு போய் இந்த பனிமூட்டை அறையில் வந்து வைக்கலாம். இதுக்கு வந்து அளவான தண்ணீரை அப்பப்போ கொடுத்துட்டே வரணும். ஒரு வார காலம் ஆன பின்னாடி நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பாலித்தீன் உரையை வந்து போட்டிருப்போனா அந்த ஒரு வார காலம் ஆனதும் இந்த பாலித்தீன் உரையை நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் நிழற்பாங்கான பகுதியில் வந்து வைக்கணும், அல்லது கடினப்படுத்தும் அறை அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த பனிமூட்டை அறையிலேருந்து வெளியில் எடுத்து இந்த கடினப்படுத்துகிற அறை வந்து அது வந்து ஒரு நல்ல அந்த நெல் வலை கூடாரமோ அல்லது நிழற்பாங்கான ஒரு மரத்த நிழலோ அல்லது வேறு எங்கேயாவது ஒரு நிழற்பாங்கான பகுதிகளோ வச்சு நம்ம பராமரிச்சுட்டு ஒரு 8-10 நாளுக்கு நம்ம வந்து பராமரிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி பராமரித்தோம் அப்படின்னா அந்த செடியானது கொஞ்சம் கடினப்பட்டுரும். கடினப்பட்ட பின்னாடி ஒரு மாத காலம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரியே பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஒட்டு நாற்றுக்களானது நமக்கு வயலில் நடுறதுக்கு தயாராகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கத்திரி செடியில் ஒட்டு செடியை வந்து நம்ம தயாரிக்கணும். இந்த கத்திரியில் வந்து நாற்றுக்கள் அந்த ஒட்டுக்கள் கூடுனா அதில் இந்த கிளிப்பு போட்டிருக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த நம்ம ஒட்டுக்கட்ட பகுதியில் அந்த இனிப்பான்கள் அல்லது பற்றுக்கவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கிளிப்பை வந்து நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த செடிகளை வந்து வளர வைக்கணும். அடுத்து வந்து ஒரு ஒட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா கூர்மையான மரக்குச்சிகளை வச்சு நம்ம இந்த பல்லு குத்துறதுக்கெல்லாம் உபயோகப்படுத்துவாங்க, ஒரு சின்ன குச்சி அந்த மாதிரி குச்சிகளை வச்சு கூட சிறிய அந்த பூசணி குடும்பத்தை சேர்ந்த சில வகை பயிர்களுக்கு மட்டும் நம்ம வந்து இதை பயன்படுத்த போகிறோம். அதுவும் நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி ஒட்டு கட்டுறது எதில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வெள்ளரி மற்றும் முழாம்பழம் இந்த காய்கறிகளை என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம இந்த குழித்தண்ட நாற்றங்களை விதைகளில் ஒன்றி அந்த ஒரு ரெண்டு வித்திலை வந்து அதோட நுனியானது கொஞ்சம் லேசாக வளர ஆரம்பிக்கக்கூடிய அந்த பருவத்திலே வந்து ஒட்டுக்கட்ட ஆரம்பிச்சிடணும். எந்த தண்டு செடியை நம்ம ஒட்டுக்கட்டணுமோ அதை தனியாக வளர்த்துக்கணும். வேர்க்குச்சியானது இந்த மிகவும் மென்மையான பருவத்திலேயே வந்து ஒரு அதாவது ஒரு வாரம் இருக்கும் போதே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிடணும். அதை நுனியை வந்து கிள்ளி விட்டுட்டு அந்த நுனி பகுதியில் இந்த பல்லு ஊற்றக்கூடிய உச்சியில் வந்து ஒரு சின்ன துளையை ஏற்படுத்திட்டு நமக்கு என்ன ரகம் வேணுமோ அந்த தண்டு குச்சியை வந்து எடுத்து இதில் வந்து நல்லா கூர்மையாக அடிப்பகுதியை கூர்மையாக சீவி நம்ம ஏற்கனவே வேர்க்குச்சியில் ஏற்படுத்தி வச்சிருக்கக்கூடிய துளைகளில் நம்ம சொருகி வச்சிடணும். சொருகி வச்சு ஏற்கனவே சொன்னால் ஒரு சிறிய கிளிப்புகள் அல்லது பற்றுக்கவிகள் இருக்குது, அதையே வந்து இதுக்கு நம்ம வந்து போட்டுடலாம். அப்படி போட்டுட்டோம் அப்படின்னாக்க இந்த ஓட்டு செடிகளானது நல்லா கூடி புது செடிகளாக வளர்ந்துடும். இது வந்து வெள்ளரி மற்றும் முலாம்பழம் போன்றவற்றிற்கு அதிகமாக வந்து உபயோகம் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த கத்திரியில் வந்து நம்ம வந்து பார்த்தோம், கத்திரி செடியை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அதிகமாக மகசூல் தரும் அப்படின்ட்டு. இப்போ சாதாரண செடியில் வந்து நம்ம வந்து வளர்த்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு வந்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய காய் ஒரு செடியிலேருந்து பார்த்தோம்னா 108 காய்கள். அதே இந்த ஒட்டு செடியை நம்ம வளர்த்தோம் அப்படின்னா ஒரு செடியிலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட 350 கத்திரிக்காய் வந்து ஒரே ஒரு செடியில் மட்டும் மகசூலாக கிடைக்கும். இது தவிர வேர்வாடல் நோய்க்கு, நூற்புழுக்கு, அதுக்கப்புறம் வந்து பாக்டீரியல் நோய், இதுக்கு எல்லாமே அது வந்து எதிர்ப்பு தன்மை கொண்டும் வந்து வளர்ந்துட்டு இருக்குது. இதுக்கு உரமிடுதல் நீர்ப்பாசன முறை அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எப்படி மற்ற இந்த ட்ரிப் இரிகேஷன் சொல்லக்கூடிய சொட்டு நீர்ப்பாசனம் முறையோ அந்த முறையிலேயே நம்ம வந்து வயலில் வளர்த்தி நம்ம வந்து வணிக ரீதியாக பயன்படுத்திட்டு நம்ம வந்து வளர்த்து அதிகமான மகசூலை வந்து நமக்கு பெறலாம். இந்த மருதாம்ப பயிரானது நமக்கு தான் எப்போ மகசூல் குறையுதோ அந்த சமயத்தில் வந்து வேண்டாத பக்க கிளைகள் எல்லாம் வெட்டி விட்டுட்டோன்னா ஒரு மாத காலத்திலே திரும்பவும் அது பூத்து காய்த்து நமக்கு வந்து அதிகப்படியான மகசூலை எப்படி வந்து முதல் பருவத்தில் கொடுத்ததோ அதே போல் வந்து காய்கறிகளை அறுவடைக்கு கொடுத்துட்டே இருக்கும். இதன் மூலமாக நமக்கு அதிகப்படியான காய்கறிகளானது கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து தக்காளியில் ஒட்டு செடி பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ எப்படி நம்ம வந்து கத்தரிக்கு பல்வேறு வகையான ஓட்டு செடிகள் தயாரிக்கிறதுக்கு வேர்க்குச்சி இது பண்ணுமோ அதே போல் தான் இந்த சுண்டக்காய் செடியே தான் வந்து இதற்கும் வேர்க்குச்சா உபயோகமாகுது. கத்தரியில் எப்படி ஒட்டு கட்டுற தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோமோ அதே போலவே தான் நம்ம தக்காளிக்கும் இதே முறையில் செடிகளை வளர்த்து இதே முறையில் வந்து ஒட்டுக்கட்டி நம்ம வந்து பயன்படலாம். இந்த தக்காளியில் வந்து மகசூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, சாதாரண முறையில் வந்து நம்ம வளர்த்தோம் அப்படின்னாக்க தக்காளியில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோ அந்த அளவுக்கு தான் வந்து மகசூலாக கிடைக்குது. ஆனால் இந்த ஒட்டுச்செடி வந்து நம்ம வந்து வளர்த்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 5.5 கிலோ அளவுக்கு, அதாவது ஒரு ஒரு செடிக்கு வந்து ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நமக்கு தக்காளியோட மகசூல் வந்து அதிகமாக வந்து கிடைக்குது. அடுத்தது பாகற்காயில் ஒட்டு தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, பாகற்காய்க்கு வந்து நிறைய வகையான வேர்க்குச்சிகளை வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஆனால் நமக்கு அதிகப்படியான மகசூல் தரது எது அப்படின்னு பார்த்தோனாக்கா, மிதிப்பாகல் வந்து சாதாரணமாக நம்ம வளர்க்கக்கூடிய பாகல் செடியை தண்டு செடியாகவும், வேர்க்குச்சிக்கு வந்து மிதிப்பாகல்னு சொல்லக்கூடிய சின்ன பாகற்காய் இருக்கும், சிறிய வகை பாகற்காய், அதை வந்து உபயோகப்படுத்தி பார்த்ததுல தான் அதிகமாக வந்து மகசூலானது நமக்கு வந்து கிடைச்சிருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா ஒரு பாகற்காயில் வந்து சாதாரண முறையில் வளர்த்தா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நமக்கு மகசூல் கிடைக்குதுன்னா, இந்த ஒட்டு காய்கறியை பயன்படுத்தணும்னா 3.5 கிலோ வரைக்குமே மகசூல் வந்து பதிவு செஞ்சுருக்குறோம். இதில் வந்து நமக்கு நல்ல, அதாவது அதிகப்படியான லாபம் கிடைக்குது அப்படின்ட்டு ஒரு விவரம் வந்து கிடைச்சிருக்குது. இப்போ அடுத்து வந்து வெள்ளரிக்கு ஏற்றது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, வெள்ளரியில் வந்து அதுக்கு ஏற்றது அப்படின்னா பனிப்பூசணி அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளரி குடும்பத்தையும் சேர்த்து தான் பனிப்பூசணி வகை வந்து அதிகப்படியாக அதுக்கு வந்து மகசூல் கொடுத்துருக்குது. இதில் இந்த ஒட்டு சதவீதம் தேர்ச்சியும் பார்த்தோன்னா ஒரு கிட்டத்தட்ட 25% அளவுக்கு ஒட்டுச்சு ஒட்டோட நல்லா 25% அளவுக்கு ஒட்டு வந்து 2 செடியும் ஒன்றா சேர்ந்து அதிகப்படியான செடிகள் வந்து உருவாக்கி இருக்குது. சாதாரண முறையில் வந்து கொடியோட மகசூல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 120 கிலோ அளவுக்கு நமக்கு வந்து மகசூல் கிடைச்சிருக்குது அப்படின்னாக்க, அந்த இது ஒட்டுக்கட்டப்பட்ட செடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 140 கிலோ, அதாவது 20 கிலோ அளவிற்கு அதிகமாக நமக்கு வந்து மகசூலானது கிடைச்சிருக்குது. தர்பூசணியில் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம், அதாவது மஞ்சள் பூசணி அந்த ரகத்தை தான் வந்து உபயோகப்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ தர்பூசணியிலையும் வந்து அதிகமாக இந்த மாதிரி ஒட்டுச்செடிகள் மூலமாக நிறைய மகசூலை வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒட்டுச்செடிகளை நம்ம வந்து இப்போ ஆள் பற்றாக்குறை உள்ள காலத்தினால நம்ம வேலையாட்களை வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, இதற்கு வந்து மேலை நாடுகள்லாம் பார்த்திங்கனாக்கா இப்போ வந்து நிறைய மிஷின்கள் வந்து வந்துருச்சு. இந்த இயந்திரங்கள் மூலமாகவே பண்ணணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 400 செடிகளை உருவாக்கக்கூடிய மிஷின்கள் உள்ளது. அந்த அப்புறம் 500 செடிகள், கிட்டத்தட்ட இந்த 800 ல் இருந்து 850 செடி வரைக்கும் உருவாக்கக்கூடிய மிஷின்கள் எல்லாமே இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த மிஷின்கள் மூலியமாகவும் நம்ம உருவாக்கி வணிக ரீதியாக நம்ம இந்த ஒட்டுச்செடிகள் தயாரித்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த காய்கறிகளை வந்து குறுகிய கால பயிராக பயிர் பண்ணி அதன் மூலியமாக ஏற்படக்கூடிய இடையூறுகளை தவிர்க்கலாம். ஒட்டு காய்கறி செடிகள் மூலியமாக வந்து அதை அந்த காய்கறி செடிகளுக்கு ஏற்படக்கூடிய பூச்சிகளும் நோய்களையும் வந்து பெருமளவு குறைக்கலாம். மேலும் சாதாரணமாக காய்கறி பயிர்களில் அதிகப்படியாக உபயோகப்படுத்தக்கூடிய கெமிக்கல் அதை வந்து குறைச்சிடலாம். இதெல்லாம் வந்து நமக்கு கூடுதல் லாபம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதிகப்படியான மகசூல், அதாவது கெமிக்கல் எதுவும் இல்லாத நல்ல ஹெல்த்தி வெஜிடபிள்னு சொல்லப்படக்கூடிய நல்ல இயற்கையான முறையில் பெறப்பட்ட அதிகப்படியான நல்ல காய்கறிகளை நம்ம வந்து வருடம் முழுவதுமே பெற்று எந்த காய்கறிகளை, உதாரணமாக தக்காளி எல்லாம் வந்து சில பருவத்தில் நமக்கு கோடை பருவத்திலாம் வந்து வரத்து அதிகமாக இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி சமயத்துலமே இந்த ஒட்டு காய்கறி செடிகளை நம்ம பயிர் பண்ணோம் அப்படின்னா அதோட மகசூலும் நமக்கு அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து அதிகப்படியான விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழலும் ஏற்படாது. எனவே இந்த ஒட்டு காய்கறி செடி முறைகளை வந்து பயன்படுத்தி அனைவரும் வந்து விவசாய பெருமக்கள் வந்து இதை பயிரிட்டு பயன்படும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு இந்த ஒட்டு காய்கறி செடிகள் பற்றிய ஏதாவது விவரங்கள் மேலும் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள காய்கறி பயிர்கள் துறையில் பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்களுக்கு உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை கூட நீங்கள் கேட்டுக்கலாம். நீங்கள் வந்து கடிதம் மூலமாகவும் உங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கலாம், அல்லது முடிஞ்சவங்க நேர்லேயும் வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம், அல்லது ஃபோன் மூலியமாக கூட நீங்கள் வந்து கேட்கலாம். இதற்கு உண்டான இந்த ஃபோன் நம்பரை பார்த்தீங்கன்னா 0422 6611283. இது வந்து காய்கறி பயிர்கள் துறையோட தொலைபேசி எண். திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் 9 to 5 வரைக்கும் உங்களோட சந்தேகங்களை வந்து கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம். இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எல்லாரும் ஒட்டு காய்கறிகளும் வணிக ரீதியாக நீங்கள் பயிரிட்டு பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை காய்கறி பயிர்களில் ஒட்டுக்கட்டுதல் தொழில்நுட்பம் பற்றி முனைவர் பிரணீதா அவர்கள் கூறிய தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.